தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ? என்னை நோக்குவார் யாரே? என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே? இறைவனுடைய தன்மை எல்லாராலும் அறியப்படுகிற தன்மை அல்ல. அதான் எடுத்து சொல்ற தன்மை பிறரால் அறியாத தலைவா. இறைவனுடைய இயல்பு இன்னதென்று அறிந்து சொல்லக்கூடிய இயல்பு அல்ல. அப்ப நம்ம தேவார பதிகங்களும் திருவாசகங்களும் இறைவன் இப்படி எல்லாம் இருக்கிறாரு இப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவை சொல்லப்பட்டவை அனைத்தும் அவன் முழுமையான இயல்பு அல்ல. அது ஒரு பகுதியை தான் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. முழுமையாக அறிதல் என்பது அறிந்து கொள்ள முடியும், ஆனா அறிவதை சொல்லுல கொண்டு வந்து காட்ட முடியாது. இதுதான் நமக்கு பெருமானை பற்றிய நிலை. அதனால நம்முடைய சைவ சித்தாந்தம் இறைவனை அந்த அனுபவத்தை சொல்லும் போது தடத்த இலக்கணத்துல நிற்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். சொரூப இலக்கணத்தை நம்மால சொல்ல முடியாது அப்படின்னு நமக்கு வரையறை செய்திருக்கிறாங்க. இப்ப தடத்த இலக்கணத்துல நமக்காக அவன் இறங்கி வந்து அருள் செய்கிற திறத்துலதான் நம்ம ஒன்னொன்றையும் எடுத்து பார்த்து விதந்து நாம சொல்ல முடியுமே ஒழிய அவன் இன்ன தன்மையன் என்று முழுமையாக நம்மால சொல்ல முடியாது. ஆனா திருமந்திரத்துல தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை என்று அவர் நெருப்பை விட சூடா இருப்பாரு, தண்ணீரை விட குளிர்ச்சியா இருப்பார். தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன், புனலை காட்டிலும் குளிர்ச்சி, நெருப்பை விட சூடா இருப்பாரு, தண்ணீரை விட குளிர்ச்சியா இருப்பாரு. ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்ப இறைவன் யாருக்கு நெருப்பு போல இருப்பாரு, யாருக்கு குளிர்ச்சியாக இருப்பார் என்று நம்மால சொல்ல முடியாது. ஆக இன்ன தன்னயன் என்று அறிய ஒன்னா எம்மான் என்பது சுந்தரமூர்த்தி சாமியுடைய வாக்கு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையராம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மா. நீங்க இறைவனை நாம் அறிந்து சொல்வது அனைத்துமே நமக்காக இறங்கி வந்த நிலையைத்தான் நாம் சொல்லலாமே ஒழிய அவனுடைய உண்மை நிலையை நம்முடைய அறிவுளால அறிந்து சொல்லுதல் இயலாது. அதைத்தான் இங்க சொன்னாரு, தன்மை பிறரால் அறியாத தலைவா. ஆக இந்த பெருமானுடைய நிலையை நாம் அறிந்து சொல்லக்கூடிய நிலை அல்ல. இன்னதென்று அறிந்து சொல்லக்கூடிய நிலை நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு. நான் யாரு அப்படின்னு கேட்டா நீயோ தலைவன். எப்படிப்பட்ட தலைவன் அப்படின்னா பிறரால் அறிய முடியாத தலைவன். நான் யார் அப்படின்னு கேட்டா நாய் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். அதுலயும் நான் முன்ன சொன்னது போல பொல்லா நாய், நன்றி உணர்வு உடைய நாய் அல்ல, நன்றி உணர்வு இல்லாதிருக்கின்ற நாய். பொல்லா நாயான புண்மையேனை, புண்மையேன் அப்படின்னா இழிவு உடையவன் அர்த்தம். எங்கிட்ட என்னென்ன இழிவுகள் உண்டோ அதெல்லாம் என்னிடத்துல உண்டு, எனவே இழிவுடையவன் என்பதனால புண்மையேன் என்று குறிப்பிடுகிறார். இறைவனோ இன்னதென்று அறியப்படாத சிறப்புகளை உடையவன், நானோ நன்றி உணர்வு இல்லாத நாய், அது மட்டுமல்ல இழிவுடைய செயலை உடையவன். எனவே புண்மையேனை ஆண்டு, இறைவன் என்னை ஆண்டு கொண்டான். இது மணிவாசகருடைய உள்ளத்துல மிகவும் தைத்திருக்கக்கூடிய உணர்வு அதுதாங்க. அதாவது இறைவன் எவ்வளவோ உயர்ந்தவன், சொல்ல முடியாத உயர்வுக்குடையவன் இறைவன். நான் சொல்ல முடியாத அளவுக்கு கீழே கடப்புறான். நீங்க ஒரு ஒரு கோடு போட்டு இறைவன் இதுக்கு மேல் எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா என்னுடைய நிலை அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லலாம். எப்படி இன்னைக்கு ஒரு உலகிய நிலையில சொல்லணும்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவுங்க செல்வன், அவருக்கு எந்த இடத்துல எவ்வளவு கிடக்குன்னே தெரியலீங்க, அவ்வளவு செல்வம் அவருக்கு இருக்குது, அவருக்கு இன்ன இவ்வளவு தொகை இருக்குது, இந்த இடத்துல இவ்வளவு செல்வம் இருக்குன்னு அவருக்கே எத்தனை கோடி இருக்குது, எந்தெந்த ஊர்ல இடம் வாங்கி போட்டுக்கான்னு அவருக்கே தெரியாது, அவ்வளவு செல்வம் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் எப்படி பண்ணார், செல்வம்னா அவருக்கு என்னன்னே தெரியாத ஒரு நிலைமை. அப்படின்னு எப்படி இருக்கும்? ஒரு செல்வத்துல உச்சத்துல கிடக்கிறாரு, செல்லும்னா என்னன்னே தெரியாம ஒருத்தர் கீழே கிடக்கிறார் அப்படிங்கறது போல, இங்க அருள் என்கின்ற ஒன்றை உணர்ந்தவன் அல்ல நான். நீயோ கருணை வடிவமாக இருப்பவன், நீயோ எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவன், நானும் எல்லாவற்றுக்கும் கீழாக இருப்பவன். என்ன வந்து எனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, நான் தான் கடைசியா இருக்கிறேன், எனக்கு பின்ன ஒருத்தரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை உடையவன் நான். அதான் பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா இறக்க குறிப்புன்னு சொல்லுங்க. ஐயா என்பது இடத்தை பொறுத்து பொருள் தரும். நம்ம ஐயா அப்படின்னு சொன்னா மதிப்புக்குரிய வகையில சொல்ற இடம் உண்டு, அதுவே இறக்க குறிப்புன்னு சொல்வது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன். அங்க வேதம் தேடி தேடி இழைச்சு போயிருச்சு, இறைவனை தேடுதான். அதனால காண முடியாம என்னால முடியலப்பா அப்படின்னு ஐயா அப்படின்னு ஓய்ந்து விட்டதான். அதனால வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன். அங்க ஐயா என்று சொன்ன மாதிரி இங்க பெருமானை நோக்கி சொல்லுகிறார், பெருமானே நீங்க என்னை ஆண்டு கொண்டிருக்கிறீங்க. இங்க ஐயன் என்பதுக்கு தலைவன் என்று பொருள். புண்மையனை ஆண்டு ஐயா உயர்ந்தவனே தலைவனே அப்படிங்கிற பொருளை தலைவா என்னை ஆண்டு. எனவே என்னை ஆண்டு கொண்டு எப்படிப்பட்டவனை ஆண்டு கொண்டிருக்கிறீங்க? புண்மையனை பொல்லா நாயானை, ஆக பொல்லா நாயாக இருக்கின்ற இழிவுடையவனை என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதாவது உயர்ந்தவர்களை ஆட்கொண்டா அதனுடைய நிலை வேறீங்க, இழிந்தவர்களை யாராவது ஆட்கொள்வார்களா கேட்டா பெரும்பாலும் யாரும் அப்படி ஆட்கொள்ள மாட்டாங்க. இவன் வேண்டாங்க, ஒரு ஆளாவன், இவன் எல்லாம் ஒரு கணக்குல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை புறம் தள்ளுதல் தான் இயல்பு. இப்படி எல்லாரும் இப்ப நாம இருக்கிறவங்க ஒருத்தர் இழிவான செயல் செய்யறவன் இருக்கிறான், நாம தள்ளி வைக்கிறவன், இவெல்லாம் நமக்கு இவன் எல்லாம் கூட நம்ம இருந்த என்னத்துக்காரு, அவன்லாம் வேண்டாமுங்க அப்படின்னு தள்ளி வச்சாருன்னு இறைவன் அப்படி அப்படிப்பட்ட ஆட்களை இறைவன் தள்ளி வச்சார்னா அந்த உயிர் எப்படி ஈடேற முடியும்? அதனால இறைவன் அந்த உயிருக்கு அருள் செய்வான், அந்த உயிரின் அறிவுக்கு தக்கவாறு அருள் செய்வாங்க. அதுல கொஞ்சம் சின்ன மாறுபாடுகள் உண்டு, அது ஆழமான சிந்தனைக்குரியது. ஆனா அவனுடைய நோக்கில எந்த உயிர்களும் புறம் தள்ளப்படுதல் இல்லை, இறைவனால் வெறுத்து ஒதுக்கப்படுகிற உயிர்கள் என்று எந்த உயிருமே இல்லைங்க. ஒன்னு அன்பை கொடுத்து கருணையை கொடுத்து அந்த உயிரை அறக்கருணையில் திருத்தம் செய்வான். அந்த அறக்கருணையில திருத்தத்துக்கு வாராத உயிர்களுக்கு தண்டித்து திருத்தம் செய்கிறான். இவ்வளவுதான் அவனுடைய கருணை. எனவே ரெண்டுமே கருணை தான், அரவணைத்து அறவுரை சொல்லி திருத்துவதும் கருணை தான், அதே சமயத்துல தண்டித்து திருத்துவதும் கருணை தான். ரெண்டு வகையான செயலையும் இறைவன் தன் கையில கொண்டிருக்கிறார். அதனால இறைவனை பொறுத்தவரைக்கும் நம்ம அறக்கருணை செஞ்சா போதும், நம்ம மறக்கருணை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைப்பவர்கள், அந்த உயிருக்கு எதை சொல்லி செய்தால் திருத்தம் ஏற்படுமோ அதை செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டாருங்க. இதுதான் இறைவனுடைய நிலை. அதனால இங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பை வைத்து காட்டுகிறார். எனவே ஆண்டு ஐயா, எனவே தன்மை பிறரா அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையனை அண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. அதாவது விரும்பி ஆட்கொண்டுட்டாரு, நான் இழிந்தவன் என்று அறிந்து என்னை ஆட்கொண்டுட்டார், இப்ப கொஞ்சம் கருணை செய்யாது இருக்கிறார். ஏம்பெருமானே அருள் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னா, என் பெருமானை நான் நேற்று ஆட்கொள்ளும் போது நான் மோசமான ஆளாத்தானே இருந்தேன். அந்த ஏக்கம்ங்க சாமி, என்ன என்ன நீ புறக்கணித்தா வேறு யார்தான் என்ன ஏற்றுக்கொள்வாங்க? மற்ற உலகம் என்னை புறக்கணிக்கலாம், அறிவில்லாதவன், செல்வம் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன் என்று உலகம் என்னை புறக்கணிக்கலாம். நீ அப்படி புறக்கணித்தா எனக்கு வேறு யார் இருக்கிறா பெருமானே அப்படிங்கிற உணர்வுல நிற்கிறாருங்க. எனவே ஆண்டு புறமே போக விடுவாயோ, என்ன நீ புறமாக விட்டு விடுவாயோ, அப்படி விட்டுட்டீனா என்னை நோக்குவார் யார்? எனக்கு அருள் செய்யறவங்க உன்னை தவிர வேறு யார் இருக்கிறா? எனவே என்னை வெளியே செல்லுமாறு நீ விட்டு விடுவாயோ, அப்படி விட்டு விட்டால் என்னை பாதுகாப்பவர் உன்னை என்று வேறு யார், புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரோ, யாருப்பா இருக்கிறா எனக்கு யாரோ, எனவே நான் அடுத்து என்ன செய்ய முடியும், எனவே அது சொல்கிறார் என்னை நோக்குவார் யாரோ, என் நான் செய்கிறேன் பெருமானே, நான் வேறு என்ன செய்யும், என்னை விட்டுடுவாயா, விட்டுவிடாதே என்பது குறிப்பு. எனவே என்னை ஆட்கொள்ளும் பொழுதே நான் உனக்கு தகுதியற்றவன் என்று அறிந்துதான் என்னை ஆட்கொண்டீங்க, அப்படி ஆட்கொண்ட பிறகு என்னை நீ விடுவாயானால் அது உன்னுடைய கருணைக்கும் பேர் அருள்திறம் என்பதற்கும் இழுக்காயிடாதா, எனவே என்னை விட்டுவிடாதே என்று வேண்டுகிற இது அந்த உள்ள உணர்வில் நின்று புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரோ, என்னான் செய்கே, நான் என்னப்பா செய்வேன், எனவே பொன்னே திகழும் திருமேனி என்றாய் எங்கு புகுவேன், உன்னிடத்துல வந்து தஞ்சம் என்று உன் திருவடி அடைவதை விடுத்துட்டு வேற எங்க போய் நான் தஞ்சம் அடைய முடியும், எனக்கு தஞ்சம் உன் திருவடி தான், நீயும் என்னை புறம் தள்ளுவாயானால் என்னை யார் ஏற்றுக்கொள்வார், எனவே என்னை புறம் தள்ளிவிடாதே, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்துல வேண்டுகின்ற மணிவாசக பெருமா. எனவே உன்னை தவிர வேறொரு இடத்தில் நான் புகழ் அடைய மாட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பமாக இந்த பாட்டில் மணிவாசக பெருமான் தன் விண்ணப்பத்தை செய்கின்றார். இறைவனுடைய பெருமையும் ஆன்மாக்களாகிய உயிர்களுடைய இழிவையும் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். இறைவன் தான் எல்லா உயிருக்கும் புகலிடமாக இருப்பவன் அப்படிங்கிற செய்தியும் எடுத்து காட்டியிருக்கிறார்.